வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 17, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 17th of February, 1975, in Mexico.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் இரண்டாவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 17 தேதி மெக்சிகோ நகரில் பதிவு செய்யப்பட்டது.
அபிநாசி துதவித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அஸ்ய நா கஷ்டி கர்த்துமார. நா கிருஷ்ணா இஸ் கிவிங் எ பிராக்டிக்கல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பிரசன்ஸ் ஆஃப் சோல்.
இப்போ கிருஷ்ணர் ஆத்மா இருக்குன்றதுக்கான நடைமுறைக்கான புரிதலை இங்க கொடுக்கிறார்.
ஹீ சேஸ் ஜீன சர்வமிதம் சதம் ஒன் திங் which is spread all over the body, that is avinashi, that means immortal.
அவர் சொல்றார், ஏன சர்வம் இதம் ததம், ஒரு விஷயம் உடல் முழுக்க பரவி இருக்கு, அது அவினாசி, அப்படின்னா அது அமரத்துவம் கொண்டது.
So what is that which is spread all over the body? It is not the skin, this is also spread over the body, the skin, the bone, the marrow, the blood, they are also spread over the body, but Krishna is not meaning this material things.
அப்படின்னா இந்த உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய விஷயம் என்னது? தோலா? அது கூட உடல் முழுக்க பரவிதான் இருக்கு. இந்த தோல், எலும்பு, எலும்பு மச்சை, ரத்தம், இவைகள் எல்லாமே உடல் முழுக்க பரவி இருக்கு. ஆனா கிருஷ்ணர் இந்த மாதிரியான பௌதிக விஷயங்களை பற்றி இங்க சொல்லல.
தி ஆக்சுவல் ஆக்டிவ் பிரின்சிபிள் வித்இன் திஸ் பாடி இஸ் தி ஸ்பிரிட் சோல். நவ் இன் மெடிக்கல் சயின்ஸ் போன்ஸ் ஆர் பீங் ரிப்ளேஸ்ட், ஃபிளேஷ் also being replaced, blood is also being replaced by injection.
உண்மையிலே உடலுக்குள்ள செயல்பட வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆத்மா. இப்ப மருத்துவ விஞ்ஞானத்துல எலும்புகள்லாம் மாற்றி வைக்கப்படுது, தசைகள்லாம் மாற்றி வைக்கப்படுது, ரத்தத்தையும் ஊசிகள் மூலமா மாற்றி வைக்கிறாங்க.
So everything can be replaced materially by scientific improvement. But when that thing which is immortal, that is gone, it cannot be replaced.
அதனால இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால இந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். ஆனா அழிவில்லாத அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க மாற்றி வைக்க முடியாது.
Even nowadays, the heart is being replaced, but no medical science or any science has ever been able to replace the life.
இன்றைய காலகட்டத்தில் இதயத்தை கூட மாத்தி வைக்கிறாங்க, ஆனா மருத்துவ விஞ்ஞானமோ அல்லது வேற விஞ்ஞானமோ உயிரை மாத்தி கொடுக்கிறதுக்கு முடியாத இருக்கு.
So he is giving the example that presence of the soul is perceived by consciousness.
அதனால அவர் உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா ஆத்மா இருக்கிறத நம்ம உணர முடியும்ன்றார்.
The flesh is there, the bone is there, the blood is also there, but when the consciousness is not there, that means it is finished.
சதை இருக்கு, எலும்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, ஆனால் உணர்வு இல்லை அப்படின்னா அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம்.
பிகாஸ் தி கான்சியஸ்னஸ் இஸ் தேர் ஃபார் எனி பார்ட் ஆஃப் தி பாடி இஃப் வி பிஞ்ச் வி கேன் ஃபீல் பெயின்ஸ் அண்ட் பிளேசர்.
உணர்வு இருக்கிறதுனால தான் உடல் முழுக்க எந்த பாகத்தில் நீங்கள் கிள்ளினாலும் சுக துக்கத்தை நீங்கள் உணர முடியும்.
And when the consciousness is not there, when the man is dead, the flesh is there, the blood is there, other ingredients are there, but there is no more life because it is useless now.
ஆன உணர்வு இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படினா அவருடைய சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, மற்ற எல்லா பொருளும் இருக்கு, ஆனா உயிர் அங்க இல்ல. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு.
Therefore, Krishna says that avinashi tatas vidhi jena sarvam idam tatam. Tatam means spread. The consciousness is spread. If we pinch in this part, by consciousness you'll feel pain, or this part, or any part of the body, because the consciousness is there, you feel pains and pleasure.
Adanalada Krishna solrar அவினாசித்து தத்வித்து ஏன சர்வம் இதம் ததம். ததம் அப்படின்னா பரவி இருப்பது, உணர்வு பரவி இருக்கு. இப்போ நம்ம இந்த உடலோட இந்த பாகத்தில் நம்ம கிள்ளினோம்னா உணர்வு இருக்கிறதுனால நீங்கள் வழியை உணர்வீங்க. அல்லது இந்த பாகம் அல்லது எந்த பாகத்தில் கிள்ளினாலும், ஏன்னா அந்த உணர்வு அங்கே இருக்கிறதுனால நீங்கள் அங்கே சுக துக்கத்தை உணர்றீங்க.
That this consciousness is immortal. Abhaya. Abhaya means which is never annihilated.
அதனால கிருஷ்ணர் இங்க என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த உணர்வு தான் அழிவற்றது. அவ்யயா, அவ்யயா அப்படின்னா அழியாத ஒன்று.
அபயா, பயா மீன்ஸ் தேர் இஸ் ஹோல் திங் அண்ட் யூ கேன் டேக் அவுட் பார்ட் ஆஃப் இட். But abhaya means you cannot take a part of it also. It is always wholesome.
Abhaya. Vaya abdenna, ipo motta vishayangal irukku, adanudaiya oru pagadhiye neenga edukkalam. Ana abhaya abdenna, adu mottama appadiye dhaan irukum. Adhil irundhu edukka mudiyadha onru.
So this consciousness is abhaya, means never annihilated, and avinashi means immortal.
Anala indha unarvu abhaya abdenna, அது அழிவதே கிடையாது. அவினாசி அப்படின்னா மரணமற்றது.
So when this consciousness is transferred from this body to another body, that is called transmigration of the soul. But one thing we must know it, that as there is consciousness in my body, as there is consciousness in your body, similarly there is consciousness in the whole universe.
அதனால உணர்வு ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு மாற்றம் பெறும்போது அதுக்கு பேரு ஆத்மா இடம் பெயர்தல். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, என்னுடைய உடல்ல எப்படி உணர்வு இருக்கோ, எப்படி உங்களுடைய உடல்ல உணர்வு இருக்கோ, அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு உணர்வு இருக்கு.
So long the consciousness is there in my body, and the consciousness is there in your body or everyone's body, the body is very nice, very fresh, everything is going nicely. So as soon as the consciousness is gone, immediately this lump of matter begins to decompose.
என்னுடைய உடல்ல உணர்வு இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும், அதே போல உங்களுடைய உடல்ல உணர்வு இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, புத்துணர்ச்சியோடு இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உணர்வு போயிடுச்சு அப்படின்னா உடனடியா இந்த ஜட உடலானது அழிய ஆரம்பிச்சிருது.
Similarly, this material cosmic manifestation is working very nicely. The sun is rising, the moon is rising, the seasons are changes, the air is blowing, the light is there, heat is there. Why? Because there is big consciousness.
அதே மாதிரி இந்த பௌதிக தோற்றத்துல எல்லாமே மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. சூரியன் உதயமாகுது, சந்திரன் உதயமாகுது, பருவ காலங்கள் மாற்றம் அடையுது, காற்று வீசுது, வெளிச்சம் வருது, வெப்பம் இருக்கு. ஏன்? ஏன்னா அந்த பெரிய உணர்வு இருக்கு அங்க.
Air, that is small consciousness in your body and my body, keeping this body fit. Similarly, there is another greater consciousness which is keeping this material world fit and working order.
இந்த சின்ன உணர்வானது எப்படி உங்களுடைய உடல்லையும் என்னுடைய உடல்லையும் இந்த உடலை பொருத்தமானதாக வச்சுட்டு இருக்கோ, அதே மாதிரி இன்னொரு பெரிய உணர்வு இருக்கு. அது இந்த பௌதிக உலகம் மொத்தத்தையும் பொருத்தமானதாகவும் அது முறையாக செயல்படுறதுக்கும் வைக்குது.
So, what is this consciousness? This consciousness is the spread of the soul. Just like example, you take a small grain of arsenic acid and put, or potassium, you put in your tongue, immediately it spreads all over your body and you die.
இந்த உணர்வு அப்படின்றது என்ன? ஆத்மாவோட இந்த உணர்வானது உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இப்போ ஒரு சிறிதளவு அர்சனிக் ஆசிட் அல்லது பொட்டாசியம் சயனைட் உங்களுடைய நாக்கில் போட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் உடல் முழுக்க பரவி அது உங்களை கொன்னிடும், நீங்கள் இறந்துடுவீங்க.
ஸோ யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பொட்டன்சி ஆஃப் எ ஸ்மால் கிரெயின் ஆஃப் மெட்டீரியல் திங். ஸோ ஹவு மச் பொட்டன்சி இஸ் தேர் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி? பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ் ஆர் இன்ஃபீரியர் and spiritual identity is superior.
அதனால இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த சிறிதளவு இந்த பௌதிகமான ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னும் போது, அப்போ அந்த ஆன்மீக விஷயத்துல எவ்வளவு சக்தி இருக்கும்? ஏன்னா நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம், பௌதிக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களை காட்டிலும், ஆன்மீக அடையாளத்தை காட்டிலும் தாழ்ந்த விஷயங்கள், ஆன்மீகமானது உயர்ந்ததுன்றத நாம பேசிருக்கோம்.
So you study this material things, a small grain of poison or the sun, how much powerful they are. A small grain of poison immediately can finish the body, and the small disc, although it is not small, it looks, we can see the sun glow is spreading the light and heat all over the universe.
அதனால இந்த பௌதிகமான ஒரு சிறு விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்றதுனாலேயே அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வைக்கு மிக சிறியதாக தெரியுது, உண்மையிலே அது சிறியதல்ல. இருந்தாலும் அது இந்த அண்டம் முழுக்க அதனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குது.
Similarly, the potency of the soul is so powerful that it is maintaining the whole body. Similarly, the potency of God is maintaining the whole universe.
அதே மாதிரி இந்த ஆத்மாவினுடைய சக்தியானது மொத்த உடலையும் பராமரிச்சிட்டு இருக்கு. அதே போல பகவானுடைய சக்தியானது இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் பராமரிச்சிட்டு இருக்கு.
Just like on account of the presence of the soul, the body is maintained. Similarly, on account of presence of God, the whole universe or the cosmic manifestation is maintained.
ஆத்மா இருக்கிறதுனால இந்த உடல் மொத்தமும் பராமரிக்கப்படுறது போல, அதே மாதிரி கடவுள் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அல்லது இந்த பிரபஞ்ச தோற்றம் மொத்தமும் பராமரிக்கப்படுது.
As I am a small particle of spiritual identity, I am maintaining this body so sound and healthy. Similarly, the presence of the Supreme Soul, Krishna or God, is maintaining the whole material cosmic manifestation.
ஒரு சிறு துகள் அளவு ஆன்மீக அடையாளமான நான் இந்த உடல் மொத்தத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக சிறப்பாக அதை பராமரிக்க முடிகிறது மாதிரி, இந்த பரமாத்மா இருக்கிறதுனால அல்லது கிருஷ்ணர் பகவான் இருக்கிறதுனால இந்த பௌதிக பிரபஞ்ச தோற்றம் மொத்தமும் பராமரிக்கப்படுது.
Everyone of us can perceive the presence of the soul and presence of God.
ஆத்மா இருக்கு அப்படின்றதையும் கடவுள் இருக்கார் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொருத்தருமே உணர முடியும்.
Another feature is that your consciousness and my consciousness is different. Therefore, we are all individual. Similarly, God is also individual. That has been explained in the second chapter of Bhagavad Gita.
மற்றொரு தன்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் வேறுபட்டது. அதனால தான் நம்ம தனிப்பட்டவர்கள். அதே போல பகவானும் தனிப்பட்ட ஒருத்தர். அதுவும் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
கிருஷ்ணா சேஸ், அர்ஜுன், யூ, மீ அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஹேவ் அசெம்பிள் இன் தீஸ் பேட்டில் ஃபீல்ட், தே ஆர் இண்டிவிஜுவல் இன் தி பாஸ்ட், இண்டிவிஜுவல் அட் பிரசன்ட் அண்ட் தே வில் கண்டினியூ இண்டிவிஜுவல் ஆஃப்டர் டெத்.
கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுன இடத்துல, அர்ஜுனா, நீ, நான், இங்கே போர்க்களத்தில் கூடியிருக்கக்கூடிய மற்ற எல்லாரும் கடந்த காலத்தில் தனித்தனி நபர்களாக இருந்தோம், இப்போ தனித்தனி நபர்களாக இருந்துட்டுருக்கோம், மரணத்துக்கு அப்புறமும் கூட நம்ம எதிர்காலத்தில் தனித்தனி நபர்களாக இருந்துகிட்டே இருக்க போகிறோம்.
Now that individuality, God is great because His consciousness is big. He is maintaining the whole cosmic manifestation. And I am very small. Therefore, my consciousness is also limited and I am spreading all over this body.
இப்போ பகவான் மிக உயர்ந்தவர். அதனால அவருடைய உணர்வும் ரொம்ப உயர்ந்தது, பெரியது. அதனால அவரால் இந்த பௌதிக பிரபஞ்சம் மொத்தத்தையும் பராமரிக்க முடியுது. ஆனால் நான் அளவில் ரொம்ப சின்னவன். அதனால என்னுடைய உணர்வானது எல்லைக்கு உட்பட்டது. நானும் இந்த உடல் முழுக்க பரவி இருக்கேன்.
So, any sensible man, intelligent man, can understand the presence of God by seeing this cosmic manifestation in orderly being maintained.
அதனால எந்த ஒரு அறிவுள்ள மனிதனாலும் இந்த பௌதிக பிரபஞ்ச தோற்றத்தை கவனிக்கிறதுனாலேயே பகவான் இருக்கார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையோட பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.
இட் இஸ் சேட் இன் தி விஷ்ணு புராண், ஜஸ்ட் லைக் ஃபயர் ரிமைனிங் இன் ஒன் பிளேஸ் ஸ்ப்ரெட்ஸ் தி ஹீட் அண்ட் லைட். சிமிலர்லி தி சோல் ஆல்சோ பீங் பிரசன்ட் இன் சம் பார்ட் ஆஃப் அவர் பாடி, இட் இஸ் சேட் இன் தி ஹார்ட், இட் ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் ஹீட் அண்ட் லைட், தி கான்சியஸ்னஸ்.
விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நெருப்பு ஒரு இடத்துல இருந்து அதனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரப்புறது மாதிரி ஆத்மாவானது உடலோட ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து, இதயத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வெளிச்சத்தை, அதாவது அந்த உணர்வை பரப்பிட்டிருக்கு.
Similarly, God is also present. He spreads heat and light and therefore we find so many varieties of manifestation.
அதே மாதிரி பகவானும் இருக்கிறதுனால அவரும் அந்த வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துறார், பரப்புறார். அதனாலதான் நம்ம இங்க இந்த தோற்றத்துல பல்வேறு வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
Just like this example is very perfect. It's like the light is here, it is localized, but it is spreading its illumination all over this room.
இப்போ இந்த உதாரணம் ரொம்ப பக்குவமான ஒரு உதாரணம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு இருக்கு. இந்த விளக்கிலிருந்து இந்த அறை முழுக்க அதனுடைய வெளிச்சம் பரவி இருக்கு.
தி லைட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஒன் பிளேஸ். சிமிலர்லி காட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஹிஸ் கிங்டம் ஆர் இன் ஹிஸ் பிளேஸ். ஸ்டில் ஹி இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர்.
இங்கே விளக்கு ஒரு இடத்துல இருந்தாலும் வெளிச்சம் பரவி இருக்கிற மாதிரி கடவுள் அவருடைய லோகத்தில் இருந்தாலுமே கூட அவர் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கார்.
He is present within your heart, he is present even within the atom. அண்ணாந்தரஸ்தம் பரமானுச்சயாந்தரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமாங்கஜ. He is present in his abode and he is present everywhere. He is present within the atom, he is present within your heart. This is called Parinambad or the presence of the energy of God. Every one of us, we are also energy of God.
அவர் உங்களுடைய இதயத்துக்குள்ளே இருக்கார், அவர் ஒரு அணுக்குள்ளேயும் இருக்கார். அந்தாந்த ரஸ்த பரமானு சயாந்த ரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அவர் அவருடைய லோகத்தில் இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் பரவியிருக்கார், அவர் அணுக்குள்ளேயும் இருக்கார், உங்களுடைய இதயத்துக்குள்ளும் இருக்கார். அதனால் இதுக்கு பேர் பரிணாமவாதம் அல்லது கடவுளுடைய சக்தி இருப்பு. நம்மளும் கூட கடவுளுடைய சக்தி தான்.
There are three kinds of energies. He has got multi energies. Parasa, Shakti, Vividaivasyate. But they have been summarized into three.
அவருக்கு பல சக்திகள் இருக்கு, பராசய சக்தி, விவிதைவஸ்ரூயத்தை. ஆனால் அதை சுருக்கமாக மூன்று பிரிவுகளாக கொடுக்கப்படுது.
The one energy is called spiritual energy, the other is called material energy, and the third is called marginal energy.
ஒரு சக்தியானது ஆன்மீக சக்தி என்றும், மற்றொரு சக்தி பௌதிக சக்தி என்றும், மூன்றாவது சக்தி நடுத்தர சக்தி என்றும் அழைக்கப்படுது.
The spiritual and material we can understand, at least we can feel. When a living man and a dead man. A living man means spirit and matter combined.
ஆன்மீகம் ஜடம் இது ரெண்டத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். குறைஞ்சபட்சம் நம்ம அதை உணரலாம். இப்போ உயிருள்ள ஒருத்தன் அப்படின்னா ஜடம் ஆன்மீகம் அதாவது ஆத்மா ரெண்டும் சேர்ந்தது.
And a dead man means the matter is there, spirit is gone.
இறந்து போனவன் அப்படின்னா ஜடம் இருக்கு ஆனா ஆத்மா போயிடுச்சு.
So we can distinguish what is spirit and what is matter. So similarly, there is, as this is material world, there is another spiritual world.
ஆத்மாவுக்கும் ஜடத்துக்கும் வித்தியாசம் நம்மளால காண முடியறது போல இது பௌதிக உலகம், இன்னொரு உலகம் இருக்கு, அது ஆன்மீக உலகம்.
We living entities, we by nature we are spiritual, but because we have got the potency either to live in this material world or in the spiritual world, therefore we are called marginal.
உயிர்வாளிகளான நம்ம இயற்கையில ஆன்மீகமானவர்கள், ஆனாலும் ஜட உலகத்திலேயோ அல்லது ஆன்மீக உலகத்திலேயோ வாழ்றதுக்கான சக்தி நமக்கு இருக்கிறதுனால நம்ம நடுத்தர சக்தின்னு அழைக்கப்படுறோம்.
The real position is, because we are spiritual, we should live in the spiritual world. At the present moment, we have lost our spiritual constitutional position, therefore we are in this material world.
நம்முடைய உண்மையான நிலை ஆன்மீக உலகம் என, நம்ம ஆன்மீகமானவர்கள். ஆனா இப்ப நம்முடைய அந்த ஆன்மீக அடையாளத்தை, நம்முடைய இயற்கை நிலையை நம்ம இழந்துட்டதுனால இப்ப நம்ம இங்க பௌதிக உலகத்துல இருந்துட்டு இருக்கோம்.
Just like a man is generally healthy, but sometimes he falls sick. So at the present moment, our condition is sick. It is called bhavarog.
பொதுவா ஒரு நபர் இருக்காருன்னா சாதாரணமா இருப்பார், ஆனா சில சமயத்துல அவர் வியாதிக்கு உட்படுறார். சோ அது மாதிரி இது நம்மளுடைய வியாதிக்கு உட்பட்ட நிலை. இதுக்கு பேரு பாவரோக்.
பாவரோக், பாவம் மீன்ஸ் டு பிகம் அண்ட் ரோக் மீன்ஸ் டிசீஸ்.
பாவரோக் அப்படின்னா பவ அப்படின்னா வருவது, ரோக் அப்படின்னா வியாதி.
வாட் இஸ் தட் பாவரோக்? வி ஆர் அப்பியரிங், டேக்கிங் பார்த் இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட். திஸ் இஸ் கால் பாவோ. யூ பிகம் அண்ட் ஆஃப்டர் சம் டைம் யூ பிகம் பினிஷ் மீன்ஸ் டெத். This is called disease, bhavarog.
அந்த பவரோக் அப்படின்றது என்ன? அதாவது நம்ம தோன்றுகிறோம், நம்ம இந்த பௌதிக உலகத்தில் பிறவி எடுக்கிறோம், அதுக்கு பேர் பவா. அதாவது நம்ம இங்கே வர்றோம், ஆனால் இங்கே வர்றது அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடுது. அப்படின்னா நம்ம மரணத்தை அடைகிறோம், அதுக்கு பேர் வியாதி, பவரோக்.
We have to cure this disease and come to our healthy standard of life. That opportunity is here in this human form of life. If you want to cure this material disease and revive your healthy condition of eternal spiritual life, the opportunity is here.
நாம இந்த வியாதியை குணப்படுத்தணும், நம்முடைய ஆரோக்கியமான சாதாரண வாழ்க்கைக்கு திருமணம், அதுக்கான வாய்ப்பு இந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வியாதியிலிருந்து, இந்த பௌதிக வியாதியிலிருந்து உங்களை குணப்படுத்திக்கணுன்னா, நீங்கள் ஆரோக்கியமான நிலைக்கு திரும்பணும், நித்தியமான ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும்னா அந்த வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுது.
Therefore, our only business in this human form of life is to cure this material disease, not to aggravate it. Disease should be cured, not to increase it.
அதனால தான் நம்முடைய ஒரே கடமை இந்த மனித வாழ்க்கையில் இந்த பௌதிக வியாதியை குணப்படுத்துறது. ஆனால் அதுக்கு பதிலாக அதை நம்ம இன்னும் பெருசுப்படுத்தக்கூடாது. வியாதி அப்படின்னா குணப்படுத்தப்படணும், அதை அதிகமாக்கக்கூடாது.
But at this present moment, we are mad after increasing the disease. We are acting in such a way that we have to accept another body. That means material disease will continue.
ஆனா இன்றைய சூழ்நிலையில நம்ம இந்த பௌதிக வியாதியை வந்து அதிகப்படுத்துறதுல ரொம்ப பைத்தியமா இருக்கும். நம்ம மறுபடியும் ஒரு உடலை எடுக்கிற விதத்துல தான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த பௌதிக வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்கும்.
So, to live irresponsibly like cats and dogs is very risky life. Because so long we shall be engaged in the matter of sense gratification, material life means sense gratification, we shall increase our prolongation of repetition of birth and death.
நாய்களையும் பூனைகளையும் போல பொறுப்பில்லாத வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அது ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா நம்ம இந்த உடலில் இந்த பௌதிகமான புலன் இன்பத்துக்காக ஈடுபட்டு இருக்கிற வரைக்கும் பௌதிக வாழ்க்கை அப்படின்னாவே, இந்த புலன் இன்பம் அப்படின்னாவே நம்முடைய அந்த பிறப்பு இறப்பு அப்படின்றத இன்னும் நீட்டித்து கொண்டே போக போகுது.
So this irresponsible life of eating, sleeping, sex life and defense like cats and dog will not help us.
அதனால நாய்களையும் பூனைகளையும் போல பொறுப்பற்ற இந்த உண்ணுதல், உறங்குதல், பாலுறவு வைத்துக் கொள்ளுதல், தற்காப்பு செய்து கொள்ளுதல், இந்த வாழ்க்கை நமக்கு உதவி பண்ணாது.
Because this kind of activities will oblige me to accept another body. And as soon as we accept another material body, we become subjected to the stringent laws of material nature.
ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்மளை வேறொரு உடலை ஏற்றுக்கொள்றதுக்கு கட்டாயப்படுத்துது. அப்படி இருக்கும்போது நம்ம வேறொரு உடலை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜட இயற்கையினுடைய இந்த கடுமையான சட்டத்துக்கு உட்பட்டவர்களாயிடுறோம்.
And the material miserable conditions are summarized into four items: birth, death, old age and disease. So those who are not in knowledge of the spirit soul, they are very irresponsibly prolonging his life in material activities.
இந்த பௌதிகமான துக்ககரமான இந்த சூழ்நிலை அப்படின்றது நாலு விஷயங்களில் சுருக்கமாக சொல்லப்படுது: பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதி. யாரெல்லாம் இந்த ஆத்ம பத்தின ஞானம் தெரியாத இருக்காங்களோ அவர்கள் ரொம்பவும் பொறுப்பு இல்லாமல் இந்த பௌதிக வாழ்வுகளை நீட்டித்து கொண்டே போறாங்க.
மெட்டீரியல் சயின்ஸ் could not find out the spirit soul within the body.
பௌதிக விஞ்ஞானம் உடலுக்குள்ள ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியல.
பிகாஸ் தி மேக்னிடியூட், தி டைமென்ஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் சோல் இஸ் வெரி வெரி ஸ்மால், தட் இஸ் ஸ்டேட்டட் இன் பத்மபுரா.
ஏன்னா ஆத்மாவோட அளவு மிகவும் சிறியது அப்படின்னு சொல்லி பத்மபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
பாலா சதபாகசதா கல்பித ஜீவபாக சவிஜ்ய ச அனந்தா கல்பத்து பாலாகிர மீன்ஸ் தி டிப் ஆஃப் யுவர் ஹேர்.
பாலாகிர அப்படின்னா உங்க முடியோட நுனிப்பகுதி.
டிவைட் இன் டு 10,000 பார்ட், தட் ஒன் பார்ட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் தி சோல் தட் இஸ் தேர் வித் இன் தி பாடி.
அதை நீங்க 10,000 ஒரு பாகமா எடுத்தீங்கன்னா அது என்ன அளவோ அதுதான் ஆத்மாவோட அளவு, அதுதான் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடியது.
The material science has no such instrument or perfection of study that they can see such a small particle.
ஆனால இந்த பௌதிக விஞ்ஞானத்தில் எதுக்கான உபகரணங்களோ அல்லது அது பற்றின ஒரு ஆழ்ந்த அறிவோ இந்த சிறு துகளை அறிந்து கொள்றதுக்கு இல்லை.
Therefore, these foolish people say there is no soul. But the practical application, the soul is there, therefore the consciousness is there, therefore the body is working in order. The soul is minus, the consciousness is minus, this body is a lump of matter.
அதனாலதான் இந்த முட்டாள்தனமான மக்கள் ஆத்மா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நடைமுறையில ஆத்மா இருக்கு, அதனாலதான் உணர்வு இருக்கு, அதனாலதான் இந்த உடல் செயல்படுது அப்படின்றத நாம் பார்க்குறோம். இப்போ ஆத்மா இல்லை அப்படின்னும் போது, உணர்வு இல்லை அப்படின்னும் போது, இந்த உடல் வெறும் ஒரு ஜட குவியல்.
ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி திஸ் வெரி இன்டெலிஜென்ட்லி, தென் வில் அண்டர்ஸ்டாண்ட் that what is soul, what is the business of the soul, why the soul is entrapped in this bodily material body, why there are so many varieties body. This is a great science, and that science is explained in this Bhagavad Gita.
அதனால இதை நம்ம ரொம்பவும் புத்திசாலித்தனமா இதை அறிந்து கொள்ளப்படணும். இந்த ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்றதுதான் நம்முடைய உண்மையான கடமை. ஏன் ஆத்மாவானது இந்த பௌதிக உடலை பெற்றிருக்கு, ஏன் இங்கே பல வகையான உடல்கள் இருக்கு, அது பெரிய விஞ்ஞானம், அது இந்த பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
Actually, at the present moment, there is no education. Because education means to understand my identity. The so-called education which is going on, that is called art. Of course, they also say BA, MA, Bachelor of Art, Bachelor of Master of Art. It is just learning an art only.
உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் கல்வின்றதே கிடையாது. ஏன்னா கல்வி அப்படின்னா முதல்ல நம்முடைய அடையாளத்தை புரிந்து கொள்றது. ஆனால் இந்த பெயரளவிலான கல்வி அது வெறுமனே ஒரு கலை. அது அவங்களும் சொல்றாங்க பிஏ, எம்ஏ, பேச்சலர் ஆஃப் ஆர்ட், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா அது வெறுமனே ஒரு கலையை கற்றுக்கொள்றது, அங்க கல்வி கிடையாது.
Just like an electrical electrician, he knows the art, how to put the negative and positive wire and bring electricity. There is an art.
ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு அப்படின்னா அவருக்கு மைனஸ் பிளஸ் தொடர்பு படுத்தி அதை எப்படி அந்த மின்சாரத்தை கொண்டு வர்றது அப்படின்ற அந்த கலை அவருக்கு தெரியுது. அது ஒரு கலை.
பட் தட் எலக்ட்ரீஷியன் டஸ் நாட் நோ வாட் இஸ் தி சயின்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சோல்.
ஆனா அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஆத்மாவை புரிந்து கொள்றதுக்கான அந்த விஞ்ஞானம் தெரியாது.
மாடர்ன் எஜுகேஷன் இஸ் சிம்பிளி கிவிங் லெசன்ஸ் ஆன் சம் ஆர்ட், ஜெனரலி நோன் ஆஸ் டெக்னாலஜி.
இந்த நவீன கல்வியானது வெறுமனே ஏதாவது ஒரு கலையை பற்றின போதனை தான் கொடுக்கறாங்க. அதை வந்து பொதுவா தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க.
So by that advanced of knowledge, we can construct high skyscraper building, nice motor car, nice aeroplane, nice machine. That is art. But we do not know what is going to happen next life, my soul. That we do not know.
அதனால இந்த வகையான ஞானத்தினுடைய முன்னேற்றத்தினால ஒருத்தர் பெரிய வானுயிர கட்டடத்தை கட்டலாம், ஒரு மோட்டார் வாகனத்தை உற்பத்தி பண்ணலாம், அல்லது நல்ல ஒரு விமானத்தை உற்பத்தி பண்ணலாம், ஒரு இயந்திரத்தை உற்பத்தி பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கலை. ஆனால் அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இந்த ஆத்மாவுக்கு, அது நமக்கு தெரியாது.
This is the distinction between avidya and vidya. Vidya means knowledge and avidya means ignorance.
இதுதான் வித்யாவுக்கும் அவித்யாவுக்கும் உள்ள வேறுபாடு. வித்யா அப்படின்னா ஞானம், அவித்யா அப்படின்னா அறியாமை.
சப்போஸ் யூ கன்ஸ்ட்ரக்ட் வெரி நைஸ் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் அண்ட் நெக்ஸ்ட் லைஃப் யூ பிகம் சம்திங், யூ சம் ரிமைன் எ ரேட் இன் தட் ஹவுஸ், தென் வாட் இஸ் யுவர் பெனிஃபிட்? தி சோல் ஹேஸ் டு அக்செப்ட் எ பாடி அகார்டிங் டு ஹிஸ் கர்மா. By karma, he has to accept the body of a rat. It will not be excused by nature that you have constructed skyscraper building, therefore you will again come and live there. No, that is not all.
நீங்க ஒரு பெரிய வானுயிர கட்டடம் கட்டிருக்கீங்க, ஆனா அடுத்த வாழ்க்கையில நீங்க ஒரு எலியா பிறக்கிறீங்க. அந்த வீட்டிலேயே எலியா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல என்ன பலன் இருக்கு? ஆத்மா எப்படினாலும் அடுத்த ஒரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு கர்மாவின்படி. இப்போ கர்மாபடி நீங்கள் அடுத்தது ஒரு எலியோட உடலை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னும் போது இயற்கை வந்து உங்களை மன்னிச்சு, இல்லை நீங்கள் பெரிய வான உயிரை கட்டடம் கட்டியிருக்கீங்க, அதனால் நீங்கள் அதுலேயே மறுபடியும் வந்து வாழுங்க அப்படின்னு மன்னிச்சு விட போகிறதில்லை. இல்லை, அது சாத்தியமே இல்லை.
இ பை கர்மா யூ ஆர் ஃபிட் ஃபார் பிகமிங் எ ரேட் ஆர் கேட், நேச்சர் வில் கிவ் யூ தட் பாடி. On account of your high attraction of the skyscraper building, you can remain there a rat and cat, but you cannot enjoy anymore.
கர்மாவின் படி நீங்க ஒரு பூனையாவோ ஒரு எலியாவோ ஆகணும்னு இருந்தா இயற்கை உங்களுக்கு அந்த உடலை கொடுக்கும். ஆனா அந்த வானுயிர கட்டிடத்துல உங்களுக்கு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனால நீங்க அதுலயே இருக்கணும்னு நினைச்சா நீங்க ஒரு எலியாவோ பூனையாவோ அந்த கட்டிடத்திலேயே வேணா இருக்கலாம். ஆனா அங்க அதுக்கு மேல உங்களால அனுபவிக்க முடியாது.
Therefore, every human being should be very intelligent that what is going to happen in my next life and prepare for it.
அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் மிகவும் புத்திசாலியா இருந்து அடுத்த பிறவியில எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கணும்.
Because it is Avinashi Tadbiddhi, that small particle is Avinashi. It is not going to die. The body is going to finish. Then if my next life, next body becomes rat and cat, then what is the benefit I get by this skyscraper building I constructed with so hard labor and perseverance? This is knowledge.
Enna avinashitu tatvidhi, andha siru thugalanadu avinashi, அது மரணமடைய போகிறதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உடலானது முடிய போகக்கூடியது. அப்படின்னா அடுத்த என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த உடலானது ஒரு எலியாவோ ஒரு பூனையாவோ வந்தேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய வானுயிர கட்டடம் மிகவும் கடினமாக உழைச்சி மிக உறுதியோடு இருந்து அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுதான் ஞானம்.
இஃப் யூ சிம்பிளி பிகம் இன்ட்ரஸ்டட் on this small span of life, say 50 or 60 or 100 years at most. But if you neglect your eternal existence, is that intelligence? We are teaching that science and the Bhagavad Gita is there. Take advantage of it.
உங்களுடைய இந்த குறுகிய வாழ்க்கை காலத்தில் சொல்லனா ஒரு 50 வருஷம், 60 வருஷம், அதிகபட்சம் 100 வருஷம். ஆனால் இந்த காலத்தில் இந்த நித்தியமான வாழ்க்கையை வந்து நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா அது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறீங்களா? நம்ம அந்த போதனைகளை தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம். அது பகவத்கீதையில் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
தேங்க்யூ வெரி மச்.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணன்.
Yes, if you like, you can become immediately. If you like, you can become Krishna conscious immediately.
ஆமாம், நீங்க விரும்பினா உடனடியா உங்களால கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும்.
I don't believe in God. You believe in God? Why I not believe? If you can believe, I can believe also. It is not believing, it is fact.
நான் கடவுளை நம்பலையா? நீங்க கடவுளை நம்புறீங்களா? அப்ப நான் ஏன் நம்ப மாட்டேன்? உங்களால நம்ப முடியுதுன்னும் போது நானும் நம்ப முடியுமே. இது நம்புறது இல்லை, அது உண்மை.
We are explaining the fact how the existence of God is there. There is no question of believe or not believe. The fact is fact.
எப்படி கடவுள் இருக்கார் அப்படின்றத நம்ம இங்க விளக்கிட்டு இருக்கோம். அது ஒரு உண்மை. உண்மை உண்மையாவே தான் இருக்கும். நீங்க நம்புறீங்க நம்பல அப்படின்றது பொருட்டு இல்லைங்க.
Just like if there is fire, you believe or not believe, the fire is there. That I have already explained. The fire is there and the heat and light is expanded.
இப்போ நெருப்பு இருக்கு அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நெருப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம விளக்கிருக்கோம். இப்போ நெருப்பு இருக்குன்னா வெப்பமும் ஒளியும் இருக்கு, அது பரவி இருக்கு.
If there is smoke, you can understand there is fire. This is knowledge.
புகை இருந்தது அப்படின்னா அங்க நெருப்பு இருக்குன்றத புரிந்து கொள்ளப்படுது, அதுதான் அறிவு.
It is not that you have to see the fire, but because there is smoke, you can understand fully that there is fire.
நீங்க நெருப்பை பார்த்தாகணும் அப்படின்றதல்ல, புகை இருக்கிறதுனாலே அங்க நெருப்பு இருக்கு அப்படின்றத முழுமையா புரிந்து கொள்ள முடியும்.
சிமிலர்லி தி ஹோல் காஸ்மிக் மேனிபெஸ்டேஷன் இஸ் ஒர்க்கிங் இன் ஆர்டர் தட் இஸ் எக்ஸ்பிளைன் அஸ் ஹீட் அண்ட் லைட் தேர்ஃபோர் தேர் இஸ் ஃபயர் ஆர் காட் தேர் மஸ்ட் பி.
அதே மாதிரி இந்த பௌதிக பிரபஞ்ச தோற்றம் மொத்தமும் ஒரு ஒழுங்குமுறையோட செயல்பட்டு இருக்கு. அதுதான் இங்க விளக்கப்பட்டிருக்கு, வெப்பமும் ஒளியும். அது அதனால நெருப்பு அல்லது கடவுள் இருக்கார்.
இட் இஸ் நாட் தி க்வெஸ்சன் ஆஃப் பிலீவ் அண்ட் நாட் பிலீவ், ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட்.
எது நம்பறமா நம்பலையா அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை, உண்மை உண்மையாவே தான் இருக்கு.
Offering?
Offering.
What is that offering?
For example, if we offer some food to you, or if we just offer, for example, for chanting, any activity we try to dedicate to you.
Yes, yes. The spiritual master is the representative of God. Whatever you offer to the spiritual master, it goes to God. That's like the tax collector, he collects taxes, but it goes to the government.
ஆமாம் ஆமாம், ஆன்மீக குருன்றவர் கடவுளுடைய பிரதிநிதி. நீங்கள் எதையெல்லாம் ஆன்மீக குருவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அது கடவுளுக்கு போகுது. வரி வசூல் செய்கிறவர் இருக்கார், வரி வசூல் செய்கிறார், அந்த வரியானது அரசாங்கத்துக்கு போய் சேருது.
The spiritual master does not take anything for himself. Whatever you give, that is carried to the supreme personality of God.
ஆன்மீக குருன்றவர் தனக்காக எதையுமே எடுத்துக்கொள்றது கிடையாது. எதை நீங்க அர்ப்பணித்தாலும் அதை அந்த பரமபுருஷ பகவானுக்கு அவர் எடுத்துட்டு போறார்.
Just like in our movement, we collect millions of dollars, but it goes for Krishna's service, for constructing temple, for providing the devotees, for publishing book, for spreading this knowledge in so many ways, not personal expenditure.
இப்போ எங்களுடைய இந்த இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான டாலர் நாங்கள் வசூல் செய்கிறோம். ஆனால் அது எல்லாமே கிருஷ்ணருடைய சேவைக்காக போகுது. கோயில் கட்டுறதுக்காக, பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, புத்தகங்களை வெளியிடுறதுக்காக, இந்த ஞானத்தை பரப்புறதுக்காக, இந்த மாதிரி பல விதத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய செலவுக்காக அதை உபயோகப்படுத்துறதில்லை.
ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மே நாட் பி கான்சியஸ், பட் காட் இஸ் கான்சியஸ். And through God, He is also concerned. Krishna says, Sarva dharman parityajyam amekam saranam bhaja. You give up all your engagement, simply surrender to me.
ஆன்மீக குருவானவர் உணர்வு இல்லாம இருக்கலாம் கூட, ஆனா கடவுள் உணர்வு உள்ளவர். அவர் மூலமா இவரும் உணர்வு பெறுறார். கிருஷ்ணர் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தஜா மாமேக்கம் சரணம் ரஜா. நீங்க உங்களுடைய எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுட்டு வெறுமனே என்னிடத்துல சரணடைங்க அப்படின்றார்.
If one agrees to this principle, he becomes immediately liberated. And he says also, Aham tva sarva papebhyo mukhyishyami ma shuch. I shall give you protection from all reaction of sinful activities. Don't bother, don't worry.
இப்ப இந்த கொள்கைகளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்றார் அப்படின்னா உடனடியா அவர் விடுதலை அடைகிறார். மேலும் அவர் சொல்றார், அகம் துவான் சர்வ பாப்பேப்பியோ மோட்சி சாமியம் ஆசுச்சக. நான் உனக்கு உன்னுடைய எல்லா பாவ செயல்களுடைய விளைவுகள்ல இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வருத்தப்படாத.
He immediately squares up all account if you surrender to him. And if you don't commit against sinful life, then your life is successful.
அதனால நீங்க அவர்கிட்ட சரணடைறதுனாலேயே அவர் உங்களுடைய எல்லா விளைவுகளையும் அழிச்சிடுறார். இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த பாவ செயலில் ஈடுபடலை அப்படின்னா அப்போ உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாகிடுது. அப்படின்னா அது ஆன்மீக தரம்.
That feeling of ecstasy is required. That is spiritual standard. If he does not feel ecstasy, then there is still time to come to the point.
அந்த பேரானந்தத்தினுடைய உணர்வுன்றது தேவையானதாக இருக்கு. அதுதான் ஆன்மீக தரம். ஆனால் இப்போ ஒருத்தர் அதை உணரலை அப்படின்னா அப்போ அந்த நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப நல்ல ஒரு தகுதி.
ஜெனரலி நாட் பட் தேர் இஸ் சான்ஸ் பிகாஸ் தேர்ஃபோர் யூ ஹேவ் சே மார்ஜினல் மார்ஜினல் யூ ஹேவ் காட் இண்டிபெண்டன்ஸ் யூ கேன் ஃபால் டவுன் பட் ஜெனரலி நாட் ஃபால் டவுன்.
பொதுவாக இல்லை, ஆனால் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அதாவது நடுத்தர சக்தின்னு சொல்லப்படுது. ஏன்னா நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, உங்களால் வீழ்ச்சி அடைய முடியும். ஆனால் பொதுவாக வீழ்ச்சி அடையிறது இல்லை.
We don't stand here, it is temporary. But good and bad, that is our creation. There is nothing good here. Because there is death, then where is good?
உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் அது தற்காலிகமானது. ஆனால் நல்லது கெட்டது அப்படின்றது நம்மளுடைய படைப்பு. இங்கே எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னா, ஏன்னா அங்கே மரணம் இருக்குது, அதில் எங்கே நல்லது இருக்குது?
If after all your attempts, if die, then where is the good? So good and bad, that is imagination. There is nothing good, everything is bad.
உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கு அப்புறம் நீங்க இறந்து போறீங்க அப்படின்னா அதுல நல்லது எங்க இருக்கு? அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுமே கற்பனை தான். இதுல நல்லது எதுவுமே கிடையாது, எல்லாமே மோசமானது தான் இங்கே.